ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய ரோமர் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. புதிய ஏற்பாட்டில் 207வது பக்கம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பெரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும், அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்பது. நாம் கடந்த 2 வேத வகுப்புகளிலும் இந்த ரோம நிருபத்தை வாசிக்கும் பொழுது இதனை ஆக்கியோனை பற்றி நாம் வாசித்தோம். இந்த நிருபம் எழுதப்பட்ட அந்த பட்டணத்தை குறித்து நாம் பல காரியங்களை சிந்தித்தோம். நாம் இந்த நிருபத்தின் உள்ளாக போகும் பொழுது இந்த நிருபத்தை எழுதின பவுல் இங்கு இவ்விதமாக இந்த நிருபத்தின் நுழை வாயிலில் நுழைகிறதை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல ஆரம்பமாக இவ்விதமான மகத்துவமான இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் இந்த நிருபத்துக்கு மெருகூட்டும்படியாக இந்த நிருபத்தினுடைய மகிமையையும் மேன்மையையும் விளக்கப்படுத்தும்படியாக, தேவன் மாத்திரமே இந்த நிருபத்தின் மூலமாக உயர்த்தி காண்பிக்கும்படியான ஒரு ஆரம்பத்தை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். தேவன் தாமே பெருக வேண்டும் என்பதாக சொன்ன அவ்விதமான ஒரு மனநிலையை பவுலுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கிறோம். பவுலும் கூட இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவ்விதமாகவே தேவன் தாமே பெருகும்படியாக இந்த நிருபமானது கருவியாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு ஆரம்பிக்கிற அருமையான ஆரம்பத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று பவுல் இந்த இடத்துல தன்னை அழைத்துக் கொள்கிறார். இதனுடைய மூல பதத்தை நாம் பார்க்கும் பொழுது டோலோஸ் என்பதாக, ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது டோலோஸ். இந்த மூல பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஸ்லேவ், அடிமை. நாம் கடந்த வாரத்தில் இந்த ரோம திருச்சபை குறித்து சிந்தித்த வேளையில் இந்த திருச்சபை இருந்த இந்த ரோம பட்டணமானது ஏறக்குறைய அரைவாசி அல்லது கால்வாசிக்கு மேலாக அடிமைகள் வாழ்ந்த ஒரு பட்டணம். இந்த சபையில் அநேக அடிமைகள், வீட்டார் என்று சொல்லப்படுகிற விதமான பதத்தை இந்த நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வீட்டின் அடிமைகள் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த ரோம திருச்சபையானது அநேக அடிமைகளை கொண்ட ஒரு திருச்சபையாக இருந்தது. இந்த அடிமைகளுக்கு அவர்கள் அடிமைகள் என்பதனுடைய அர்த்தத்தை அறிந்திருந்ததுனாலதான் பவுல் இந்த இடத்துல தன்னையும் கூட ஒரு அடிமையாக காட்டும்படியான ஒரு காரியமாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னையும் கூட இந்த இடத்துல அடிமையாகவே அங்கு தன்னை தாமே அறிமுகப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஆரம்பத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில ரோம பிரஜை என்பதை மறந்துவிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய படிப்பாளி என்பதை மறந்துவிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய அந்தஸ்தை மறந்துவிட்டார். அவர் வளர்ந்த பட்டணத்தை மறந்துவிட்டார். இந்த இடத்துல எல்லாவற்றையும் மறந்த நிலையில் பவுல் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று தன்னை இந்த இடத்துல அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஏனென்று கேட்டால் இந்த இயேசு கிறிஸ்துவே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்பதை குறித்துதான காரியத்தை பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு எழுதின இந்த பவுல் இந்த நாளில நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்பதாகவே இந்த இடத்துல தன்னை அறிமுகப்படுத்தி இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். அருமையாளே, இவ்விதமான ஒரு மனநிலையை வேதத்தில் மற்ற இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நபரும் ஆண்டவருக்கு இவ்விதமான ஒரு அடிமை என்பதை குறித்து வேதமானது தெளிவாய் சொல்லுகிற பல நிகழ்வுகளையும் வசனங்களையும் நாம் பார்க்கிறோம். மரியாள் அவருடைய வாழ்க்கையில் தேவன் தாமே தெரிந்து கொண்ட மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்ட பொழுது அவள் சொன்ன ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். இவ்விதமான இந்த எளிமையான கிராமத்து பெண் அவளுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே நிறைவேற்றும்படியான மிகப்பெரிய ஒரு உன்னதமான நோக்கத்தை குறித்து பேசின பொழுது இந்த ஸ்திரீயானவள் ஒரு எளிமையான கிராமத்து பெண், ஆனா அவள் சொன்ன காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். தேவதூதன் அவளிடத்தில் தோன்றி தேவனுடைய மகத்துவமான திட்டத்தை குறித்து பேசுகிறார். அவளிடத்தில் உற்பத்தியாகும்படியான குழந்தையானது தேவனுடைய குமாரன் என்பதை குறித்து சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 41வது வசனத்தில் ஏதோ ஒரு நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். இதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி இது எப்படியாகும், புருஷனை அறியேனே, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேன், நான் இதன் மூலமாக கடந்து போக வேண்டிய பாதை மிக கடினமான பாதை, நான் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் போன ஒரு பாதையை கடந்து போக வேண்டுமே, அநேகர் என்னை பார்த்து என்னுடைய தன்மையை குறித்து என்னுடைய அவிதமான கற்பை குறித்து என்னுடைய இவிதமான கேரக்டர் குறித்து சந்தேகப்பட்டு ஒருவேளை அநேக அவச்சொல்லினாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமாக போய்விடுமே. என்னென்று கேட்டா இந்த ஸ்திரீயானவள் ஏற்கனவே ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள். பொதுவாக யூத பாரம்பரியத்தில் இவ்விதமான ஒரு பெண் ஒரு புருஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்க வேளையில் அவருடைய வாழ்க்கையானது இந்த ஒரு காரியத்தை கடந்து போக வேண்டுமானால் மிக மிக கடுமையான ஒரு பாதைக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த யோசேப்பினிடத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் யோசேப்பு அவளை குறித்து சொன்ன இவ்விதமான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 19வது வசனத்தில் மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவமானம் நிந்தை அவளுடைய வாழ்க்கையில இதனால் மட்டும் கேட்டிராத ஒரு காரியத்தை யார் நம்ப கூடும்? இன்றைக்கும் அநேக மக்கள் சொல்லுகிறது என்ன, ஒரு கன்னிகை எப்படி கற்பவதி ஆக முடியும்? அநேக மக்கள் வேதத்தை சந்தேகிக்கும்படியான பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையாலே அந்த சூழலில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வாலிப பெண் இவ்விதமாக அவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேளையில் அவள் கற்பவதியானால் என்பதை குறித்து ஒருவரும் அவளை அங்கீகரிக்க முடியாது, ஒருவரும் அவளை நம்ப முடியாது, ஒருவரும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், அவளுடைய சொந்த குடும்பத்தாரும் கூட நிச்சயமாக அவளை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது கூடாத காரியம். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளுடைய வாழ்க்கையில் இதை குறித்த அவமானத்தை நிந்தையை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவள் ஆண்டவருக்கு சொன்ன பதில் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தில் அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கிடுவது என்றாள். பவுல் அவிதமான ஒரு பதத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதோ ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தம் எனில் நிறைவேறட்டும், உம்முடைய திட்டம் என நிறைவேறட்டும், உம்முடைய நோக்கம் எனில் நிறைவேறட்டும். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆண்டவருடைய அடிமை நான் எழுதுகிறேன், ஆண்டவருடைய அடிமைதானே இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்பதாக தன்னை ரோம திருச்சபைக்கு பவுல் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் மாத்திரமல்ல, மரியாள் மாத்திரமல்ல, நீயும் நானும் தேவனுக்கு அடிமைதாங்க. வேதம் அவிதமாகத்தான் சொல்லுகிறது. ஆகவே ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கு அடிமைதான். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது, பேதுரு எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகிறதை குறித்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம், இங்கே பவுல் பேதுரு தாமே இவ்விதமாக எழுதுகிறார். சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். பவுல் மாத்திரமல்ல, மரியாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கு அடிமை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கு அடிமை. எந்த விதத்தில் அடிமை? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனிலாக கிடவது. மரியாள் அதான் சொன்ன, ஆண்டவரே என்ன அவமானமாக இருந்தாலும் சரி, என்ன நிந்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில், மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில எதை குறித்து எவ்விதமாக தப்பான விதத்தில் பேசினாலும் சரி, நான் உமக்கு அடிமை, உமக்கு மாத்திரமே அடிமை. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை அடிமையாக உட்படுத்திக் கொண்ட காரியம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே நான் பவுல் தன்னை அடிமையாக அறிமுகப்படுத்தின இந்த நிருபத்தில் அவிதமாக அந்த மக்களை பார்த்து சொன்னார், இந்த மக்களுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது இந்த நிருபம் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இந்த நிருபத்தை எழுதிவிட்டு ஒரு சுயாதீனமான மனிதனாக அந்த பட்டணத்துக்கு போக முடியவில்லை. ஒரு கைதாக்கப்பட்ட நிலையில் அந்த பட்டணத்துக்கு போனார். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆயத்தப்படுத்த அவருடைய வாழ்க்கையில ஒரு அருமையான சூழலை இந்த நிருபம் ஏற்படுத்தி கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறது. எதற்காக? உன்னதமான தேவனுடைய மகத்துவமான திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. ஆகவே இந்த நிருபம் என்பது ரோம திருச்சபைக்கு அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியான நிருபமாய் காணப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்த திருச்சபைக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஆயத்தமான நிருபம். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நான் அடிமை என்று ஒப்புக் கொடுக்கும்படியான ஒரு சூழலை தேவனுடைய வார்த்தை ஏற்படுத்தவில்லை என்றால் உடைய வாழ்க்கையில உண்மையாலுமே தேவ ஆவியானவர் உடைய இருதயத்தில மெய்யான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று அர்த்தம். ஆகவே தான் ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரத்தில் பவுல் இவ்விதமான ஒரு ஆயத்தத்தோடு கூட பிரவேசித்த இந்த நிருபத்தை குறித்து சொல்லுகிற வேளையில் பவுல் எப்பொழுதும் அவருடைய நிருபத்தில் எழுதும்படியான வழிமுறை என்னவென்றால் நிருபத்தினுடைய முதல் பகுதியில் சத்தியத்தை சொல்லிவிடுவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய காரியம் என்பதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதியில நடைமுறைக்கு எதுவான காரியத்தை குறித்து அவர் தாம் எழுதுகிறது. அவருடைய நிருபத்தின் தனித்தன்மையாக இருக்கிறது. அவன் 12 வசனத்தில் இவ்விதமாக ஆரம்பிக்கிறார், அப்படி இருக்க தேவனுடைய வார்த்தையான இவ்விதமாக இருக்க, தேவனுடைய சத்தியமான இவ்விதமாக இருக்க. தேவனுடைய சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் நம்மை மாற்றி அமைக்கவில்லை என்றால் அந்த சத்தியத்தை அறிந்ததனுடைய உண்மையான விளைவு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படவில்லை என்பதுதான் அர்த்தங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளாக உண்மையான மாற்றத்தின் விளைவை ஏற்படுத்தவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் அது உள்ளத்தில் மெய்யான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். பவுல் சொல்ல அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. இந்த ஜனங்கள் இந்த சத்தியத்தினால பாதிக்கப்பட்ட பொழுது ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகள் பயங்கரமான உபத்திரவத்தின் காலத்தில் கடந்து போன நிலையில் அவர்களை படுத்தின கொடுமைக்கு அளவில்லை. அவர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய உயிரா அல்லது இன்னொரு பக்கம் இயேசுவுக்காக தங்களுடைய விசுவாசத்தை மறுதிக்காமல் வாழும்படியான வாழ்க்கையாக அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியான தெரிந்து கொள்ளுகளுக்கு முன்பாக உட்படுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தனால் நீ விடப்பட்டு விடுவாய், ஆனால் அவர் என் ஆண்டவர் என்பதாக அவருடைய வாழ்க்கையிலே சொல்வாயானால் சிங்கத்துக்கு நீ இரையாக வேண்டும், சிலுவையில் இயேசுவை போல நீ அறையப்படுவாய். இன்னும் பலவிதமான உபத்திரவங்களை கடந்து போக வேண்டியதா இருக்கும். ரோம சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ரோம அரசாங்கம் கொடுமையிலும் கொடுமையான ஒரு அரசாங்கம். ஒரு மனிதனை சித்திரவதை பண்ணும்படியான தண்டனைக்குட்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் பல வழிமுறைகளை கண்டுபிடித்து உபயோகப்படுத்தின ஒரு கொடுமையான அரசாங்கம் அது. ஒருவேளை மற்றவைகளினால அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தின் புகழை பெற்ற காரியம் நிலைநாட்டப்பட்டதோ இல்லையோ, ரோம மக்கள் மனிதர்களை தண்டிக்கும் முடியான வழிமுறைகளில் கண்டுபிடித்த பலவிதமான காரியங்கள் அவர்கள் மனிதர்களை பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் உட்படுத்தின காரியங்களில கைதேர்ந்தவர்கள் என்பதாக நிரூபிக்கப்பட்டார்கள். ஆகவே அவருடைய கொடுமை மிக பயங்கரமானது. இந்த ரோம திருச்சபை அந்த நாட்களில ஒன்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்காக மரிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது விசுவாசத்தை மறுதலித்து இந்த உலகத்தில் வாழும்படியான ஒரு சிறிய கால வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமையாலே இந்த திருச்சபை மக்கள் தன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்க விரும்பவில்லை. பாடுகளை, உபத்திரவங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, மரணத்தை, கொடுமையான வழியில் சந்திக்கக்கூடிய மரணத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் தங்களை உயிரோடு கூட பலிகளாக செலுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சிலுவையில் உயிரோடு பலியாக செலுத்தப்பட்டாரோ அவ்விதமான பலியிடும்படியான காரியத்துக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டார்கள். ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல ஒரு சாதாரணமான பதத்தை உபயோகப்படுத்தவில்லை. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உடைய வாழ்க்கையில மரித்து போன ஒரு எளிய ஒரு அல்லது அற்பமான விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியான மரணத்துக்கு அல்ல, உன்னுடைய உயிர் உள்ள துடிப்பின் நாட்களில தேவனுக்காக உன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியான ஒப்புக் கொடுத்தலை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்ன கேட்டா, அவிதமாக பவுல் மற்றவர்களுக்காக தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொண்டான், மற்றவர்களுக்காக தன்னைத்தானே அவன் கீழ்ப்படுத்திக் கொண்டவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல அடிமை என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு பதத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல இன்னொரு விதத்திலும் தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் யோசிக்கிறோம். ரோமர் கடித நிருபம் முதலாவது அதிகாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக ஒரு அடிமையாய் ஒப்புக் கொடுத்தவன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அவருக்கு பணி செய்யும்படியாக, அவருக்கு அடிமையாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:1 1 கொரிந்தியர் 4:1-229 இப்படியாக இவ்விதமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும், இந்த இடத்துல பவுல் நான் ஒரு ஊழியக்காரன் என்பதை மற்ற மக்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரான காரணம் எண்ணிக்கொள்ள கடவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் என்னுடைய புகழை, என்னுடைய பெருமை, என்னுடைய மேன்மையை, இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஓ, என்னுடைய பதவியை பார், என்னுடைய அந்தஸ்தை பார், என்னுடைய தகுதியை பார், என்னுடைய பணத்தை பார், என்னுடைய ஜாதியை பார், இப்படி பல விதங்களில மனிதன் அவிதமாக தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா என்பதாக எண்ணி அவன் தாமே அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஆனா பவுல் ஒன்று சொன்னார், எந்த மனுஷனும் யாராக சரி, ஒருவேளை கிரேக்கனாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷனும் சரி எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று எண்ணிக்கொள்ள கடவன். அதுதான் என்னுடைய பணி, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அதற்காகவே நான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். ஆகவே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு அடிமையாக, ஊழியக்காரனாக தன்னை வெளிப்படுத்துவதில் மேன்மை பாராட்டினார், அதை உயர்வாக எண்ணினார். தேவன் என்னை அவருடைய பணிக்கென்று தெரிந்து கொண்டிருப்பாரானால், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்டிருப்பாரானால், அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டிருந்த ஒரு பாத்திரமாக நான் இருப்பேனானால் அது என்னுடைய சிலாக்கியம், அது என்னுடைய மேன்மை. மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது எண்ணிக்கொள்ள கடவர்கள், நான் கிறிஸ்துவின் அடிமை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவனுடைய பணியாள். இன்னும் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமாக எல்லா விதத்திலும் நாங்கள் ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். இன்றைக்கு விதமான காரியம் தேவை. ஆகவே ஒரு ஊழியக்காரன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில இயேசுவின் ஊழியக்காரன் என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கும்படியாக 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் இந்த ஊழியம் 3 வசனத்திலிருந்து, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது, என்னால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, என்னால இந்த ஊழியத்திற்கு அவகீர்த்தி ஏற்படக்கூடாது, எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நான் விளங்க பண்ணுவது அவசியம். எதன் மூலமாக? இந்த இடத்துல பவுல் சொல்லும்படியான காரியங்கள் பாருங்க, ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கனத்திலும், கனவீனத்திலும், துர்கீர்த்தியிலும், நற்கீர்த்தியிலும், எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கலாகும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும், தரித்திர எனப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக்குவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா விதத்திலும், எல்லா வழிகளிலும், எல்லா நிலைகளிலும் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை பெற்றவன். பவுல் இந்த இடத்துல பெரிய ஒரு ஊழிய பட்டியலை இடுகிறதை பார்க்கிறோம். ஏன்? எல்லா விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த வேளையிலும் ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அமையல்லே, கிறிஸ்தவ இந்த இடத்துல பவுல் இந்த பதத்தை ஊழியக்காரன் என்று சொன்ன பொழுது வெறுமையாக நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லும்படியான ஒரு காரியமாக அல்ல, அதனுடைய உண்மையான தாக்கத்துக்கு உட்பட்ட நிலையில், அவருடைய உண்மையான பாதிப்பினுடைய காரியங்களை அறிந்த நிலையில், அவருடைய உண்மையான பொறுப்பும் அவருடைய உண்மையான நோக்கமும் அறிந்த நிலையிலுமாக பேசுகிறார். ஆகவேதான் இவ்வளவு பெரிய ஒரு பட்டியலிட்டு எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் விளங்க பண்ணுவோம் என்று சொல்லல, விளங்க பண்ணுகிறோம். சாத்திய கூறாகுமா? பரிசுத்த ஆவி உன்னையும் என்னையும் பலப்படுத்தும் பொழுது சாத்திய கூறாகும். உனது பலத்தினால நிரப்பப்படும் பொழுது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தாமே சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் தாமே துணையாய் நிற்கிறவர், உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருந்து உங்களை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதிலும், உன்னுடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவையும் அவருடைய மகத்துவமான ரட்சிப்பையும் இந்த தேவாதி தேவனாகிய பிதாவாகிய கடவுளையும் உனக்கு காண்பித்து உடைய கண்களை திறந்து உடைய வாழ்க்கையில உன்னை பலப்படுத்துவார், உன்னை திடப்படுத்துவார். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது என்னுடைய சாத்திய கூறு ஆகுமா?
உன்னால முடியாது. பவுல் அறிந்திருந்தார்.
என்ன கேட்டா, நாங்கள் எங்களுடைய பலத்தினால் அல்ல, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற தேவன் எங்களோடு குடர்ந்து எங்களில் விதமான காரியத்தை செய்கிறதுனால்.
ஆகவே ஒரு ஊழியக்காரன் பவுல் இந்த இடத்துல என்ன என்பதை அறிந்து எழுதுகிறார். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆரம்பிக்கிற தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் இதுவாகவே இருக்கிறது.
திமோத்தேயை கூட பவுல் விதமாக எழுதுகிறார். ஒன்று திமோத்தேயை 4:6 எழுதும் பொழுது பவுல் இவ்விதமாக
தன்னுடைய இளம் ஊழியக்காரனுக்கு எழுதுகிறதை வாசிக்கிறோம்.
ஒன்று திமோத்தேயை 4:6 இவ்விதமாக இந்த இளம் ஊழியக்காரனுக்கு
எழுதும்படியான ஆலோசனை குறித்து வாசிக்கிறோம்.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஊழியக்காரனாக அங்கு வாழும்படியான வாழ்க்கை வாழுகிறதை குறித்து தான கருத்தோடும் அக்கறையோடும் செயல்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதையே கற்பித்தான். 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். திமோத்தேயே, நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி. ஒரு ஊழியக்காரன் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய்.
இஸ் எ குட் சர்வன்ட் ஆஃப் காட். உடைய வாழ்க்கையில அடுவரே, உமக்கு நான் நல்ல ஒரு ஊழியக்காரனாய் வாழன். என்ன, இந்த உலகம் அநித்தியமானது, இந்த உலகத்தின் பணங்களினாலும் இந்த உலகத்தினுடைய மற்ற காரியங்களாலும்
நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் தாமே நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண பிரயாசப்படுவோமானால் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம். இந்த உலகத்தினுடைய பல காரியங்களை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி மேன்மைப்படுத்த நாம் தாமே முயற்சிப்போமானால் அவளும் வீண் என்றான காரியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வேலை இல்லாமல் போவதில்லை.
ஆனால் இயேசுவுக்காக ஒரு நல்ல ஊழியக்காரனாக, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியனே.
ஒரு ஊழியக்காரன் என்பவன் அவருக்காக பணி சுவிடை செய்கிறவன், அவருக்காக எந்த ஒரு விசுவாசியும் கூட ஒரு ஊழியக்காரனாகவே இருக்கிறான். அவருக்காக உத்தமம் உண்மையாக வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற மகத்துவமான வெகுமதி என்ன?
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியனே. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
பவுலுக்கு எழுதும் பொழுது இங்கே நல்ல ஊழியக்காரனாக இருக்கும்படிக்கு, ஆகவே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் என்பதை குறித்து
தெளிவான உணர்வோடு இதை எழுதுகிறார்,
தெளிவான விளங்குதலோடு கூட இதை எழுதுகிறார்.
2 தீமோத்தேயில பவுல் தீமோத்தேக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார்.
2 தீமோத்தேயை 2:2 இங்கே திமோத்தேக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 15 2 தீமோத்தேயை 2:15
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். ஊழியக்காரன் வெட்கப்படும்படியான காரியம் உண்டா? நிச்சயமாக உண்டு.
ஒரு விசுவாசி வெட்கப்படும்படியான காலம் உண்டா? நிச்சயமாக உண்டு. என்னுடைய வாழ்க்கையில அப்பொழுது நான் ஆண்டவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்?
அவையால் என்னுடைய வாழ்க்கையில நீ ஒருவேளை நல்ல ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது உடைய வாழ்க்கையின் முடிவில் வெட்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக நீ போக வாய்ப்பு உண்டு.
என்னிடத்தில் பவுல் விதமாக சொல்லிவிட்டு சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்,
ஒன்று நம்முடைய பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்துல மனிதன் கடவுள் என்பவர் யார் என்பதை தேடி ஓடி போய்க் கொண்டிருக்கிற பலவிதமான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். பல விதங்களில பல மதங்கள் உருவாகி தொடர்ந்து இந்த உலகத்துல அங்கு எண்ணிக்கை கடங்காத விதத்தில் போய்க் கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். ஆனா தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதன் மூலமாக? வேத புத்தகத்தின் மூலமாக, இந்த சத்தியத்தின் மூலமாக. ஒருவேளை இது உண்மையா? ஒருவேளை இந்த மரணத்துக்கு பின்பான ஒரு வாழ்க்கை உண்டா? நரகம் என்பது உண்டா? மோட்சம் என்பது உண்டா? ஒருவேளை இந்த வசனத்தை மாத்திரமே சார்ந்து வாழ என்னால முடியுமா? இது நம்பத்தகுந்த வார்த்தை தானா? இதன் அடிப்படையில என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒருவேளை கட்ட வேண்டுமா? சில இடத்துல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு டாக்டர் இடத்துல ஒரு சமயத்தில் அவர் மற்றவர்கள் அதிகமான பணத்தை சம்பாதித்த அவரும் நிறைய சம்பாதித்தவர் தான், ஆனா கூட அவருடைய மனதில் ஒரு எண்ணம் எழும்பிற்று. தன்னோடு கூட படித்த அநேக டாக்டர்கள் அவர் சம்பாதித்ததை விட அதிகமாக சம்பாதித்ததை பார்த்த பொழுது அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாயிற்று, ஒருவேளை நான் ஏமாந்து போயிட்டனா? அவரும் அதிகமாக சம்பாதித்தவர் தான், ஆனா கூட அவர்களை போல அந்த அளவில் சம்பாதிக்காததுனால அவருக்குள்ளாக ஒரு எண்ணம், ஒருவேளை நான் ஏமாந்து விட்டேனோ, ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில நான் இன்னுமாக உழைத்திருப்பேன், ஆனால் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதித்திருக்க கூடுமா? இன்னும் அதிகமான உயர்வை நான் பெற்று நான் இந்த உலகத்தில் அந்தஸ்தையும் கூட பெற்றிருக்க முடியுமா? இன்னுமாக நான் அநேக வீடுகளையும் பணங்களையும் சேர்த்து நான் திரளாய் அங்கு சம்பாதித்த ஒரு காரியத்தை நான் எனில் சாதிக்க தவறிவிட்டேனோ? அங்காலே இது மாயை. நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரே ஒரு அடிகோள் கர்த்தருடைய வசனம் தானே. நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகம் வராதா? வருகிறது. அநேக வேளைகளில ஏன் கேட்டா விசுவாசம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. விசுவாசம் அவர்தான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் தான் சொன்னார். என்ன விசுவாசம் என்றால் என்ன?
உலகத்துல விசுவாசம் என்பது உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு விளங்க முடியாது.
அவனிடத்துல போய் நீங்கள் விசுவாசம் என்று கேட்டா ஒருவேளை ஒரு மனிதனுக்கு நான் உண்மையாக இருந்தால் அது விசுவாசம் என்று சொல்லக்கூடும்.
ஆனா விசுவாசம் என்றால் வேத வசனம் வேறொரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரத்தில் விசுவாசம் என்றால் இதுதான் விசுவாசம், இதைத்தான் விசுவாசம் என்று வேதம் சித்தரிக்கிறது. 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் விசுவாசமானது, விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் எதை நம்புறேன்? வேத வசனத்தை நம்புறேன், நம்பப்படுகிறவர்கள் உறுதியும். ஆகவே இதற்காக நான் அநேக சமயங்களில் என்னுடைய சந்தேகங்களை என்னுடைய அவிசுவாசங்களை எதிர்த்து நான் போராடுகிறேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை என்பதை குறித்ததான உறுதிப்பாடோடு என்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறேன், என்னுடைய குடும்பத்தை கட்டுகிறேன். மற்றவர்கள் ஒருவேளை பல விதங்களில் இந்த உலகத்தின் மேன்மைகளையும் புகழ்ச்சிகளையும் மற்ற காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன்,
இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல.
ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு நிமிஞ்சினது பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். ஆனா ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இவைகள் அனைத்தும் வீணல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல.
அடுத்தது சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது.
இந்த இடத்துல இரண்டுமே ஒரு அற்பமான சாதாரணமான காரியம் அல்ல. மிக எளிதான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் விசுவாசம் என்பது அற்ப சொற்பமான காரியம் அல்ல.
எக்கனையும் நானும் போராடும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த போராட்டம்தான் மிக அசாதாரணமான போராட்டம்.
Now faith is the substance of things hoped for.
அந்த நம்பிக்கையில தான். ஒருவேளை இந்த உலகம் சொல்லுகிறது என் பைத்தியகாரன்.
என்னுடைய தகப்பனார் ஏறக்குறைய ஒரு நாத்திகர் சொல்லுவாரு அடிக்கடி எங்களிடத்துல என்னுடைய விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது, என்னடா நீ அங்க போய் பார்த்துட்டு வந்தியா, என்னமோ நரக மோச்சன் பேசிட்டு இருக்கிற.
அவர் சொல்லுவார், நீ என்ன போய் பார்த்துட்டு வந்த, பைத்தியகாரா, இதை போய் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறே. அநேக சமயங்களே என்னை அதிகமாக திட்டி இருக்கிறார். ஆகவே நான் நம்புகிறது உண்மைதானா, மெய்யானது தானா? Now faith is the substance of things hoped for,
the evidence of things not seen.
கண்ணுல நாம் பார்க்கல, நரகத்தை பார்க்கல, மோட்சத்தை பார்க்கல, ஆனா இந்த வேதம் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது.
ஆகவே இந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில ஆகவேதான் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன். எதற்கான போராட்டம்? இந்த சத்தியத்துக்கான போராட்டம்.
பவுல் அதான் சொன்னார் தீமோத்தை எழுதும் பொழுது, 2 தீமோத்தேயில் பவுல் விதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இது சத்தியத்துக்கான போராட்டம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியனும்
போராடுகிறான், அனுதினமும் போராடுகிறான், தன்னுடைய இக்கட்டின் வேலையில போராடுகிறான்,
தன்னுடைய நிச்சயமற்ற வேலைகளில அவன் போராட வேண்டியதாக இருக்கிறது. உலகமோ தரிசனத்தில் நடக்கிறது, கண்களின் கண்டு கண்ணுகளை பார்க்கறத நம்புது. ஏதோ பார், இந்த மனுஷன் இப்படி ஆனார், இப்படி சம்பாதித்தார், இப்படி ஆனார், இப்படி உயர்வானார், கண்ணை பார்க்குது,
தரிசனத்தில் நடக்கிறார்கள். பவுல் சொல்ல, நாம் தரிசனத்தில் நடக்கல, விசுவாசத்தில் நடக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு சவால்.
சாதாரணமான வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை தயவு செய்து மலிவாக எண்ணிவிடக் கூடாது. இது மிகப்பெரிய போராட்டத்துக்கான வாழ்க்கை. ஒவ்வொரு சின்ன நேரத்தில் நீ போராட வேண்டியிருக்கிறது. உன்னுடைய இழப்பின் மத்தியில, உன்னுடைய குறைவின் மத்தியில, இந்த உலகத்தை பார்க்கிற விழில அநேகருனை குறித்து ஏளனமாய் பேசுகிற விழில, அநேகருனை குறித்து அற்பமாக எண்ணுகிற விழில, அநேகர் இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து
இரவும் பகலும் உழைத்து அதுல தங்களுடைய வாழ்க்கையை உறுதியாய் கட்டிக்கொள்ள பிரயாசப்படுகிற இவ்விதமான வேளைகளை இந்த வேதத்தை பிடித்துக் கொண்டு
உன்னுடைய வாழ்க்கையில இதற்காக வாழுவேன் என்று நீ சொல்லும்படியான காரியம் என்பது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒன்றாக இருக்கிறது.
ஆனா பவுல் சொன்னார், 2 தீமோத்தேயில பார்க்கிறோம், இதை பார்த்து முடிக்க வேண்டியதா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:15 நிவழ்க்கப்படாத ஊழியக்காரனாயும்
சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், அதாவது அதை உண்மையுள்ள அதனுடைய மாறாத உண்மை தன்மையை பார்த்து அதைத்தாமே உறுதியாய் பற்றி கொண்டு வாழுகிற வாழ்க்கையில்
உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக, தேவனுக்கு முன்பாக நேர்மையில்லவனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அப்படி நாம் பவுல் சொல்றார், இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. Be diligent. The devil will attack.
விசுவாச ஒரு பக்கம் தாக்குகிறான், அவிசுவாசம் இன்னொரு பக்கம் தாக்குகிறது, உலக மனிதர்கள் இன்னொரு பக்கம் தாக்குகிறார்கள்.
திமோத்தேயே, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வெட்கப்படாத ஊழியனாக நீ அவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீ விதமாய் வாழ்வாயானால் நீ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. அது அந்த வேதம் சொல்லுகிற உண்மை. பவுல் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னை அடிமை என்றும் விதமான ஊழியக்காரன் என்பதாக உணர்ந்து அதன் அடிப்படையில இந்த நிருபத்துக்குள் நுழைகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உனது மானங்கள் தேவனே. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் என்று நற்கீர்த்தியிலும் துர்க்கீர்த்தியிலும் பல விதங்களில ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியில தன்னை ஊழியனாக விளங்க பண்ணுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே கிருபையாயிரும் தகப்பனே. அநேக வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் நேரும் பொழுது சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். ஒருவேளை வேதம் உண்மையா என்பதை குறித்துதான சந்தேகத்தோடு நாங்கள் தாமே உம்மை குறித்தும் உம்முடைய சத்தியத்தை குறித்து எண்ணி விடுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கிருபையாகங்களை மன்னித்து தேவனே நீங்கள் வெட்கப்படாத ஊழியனாக முக்குன்பாக நிறுத்தும்படிக்கு ஒருவேளை பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, நீ சொன்னீர் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராக எங்களோடும் எங்களுக்குள்ளும் இருந்து அவர் எங்களை வழிநடத்துகிறார், சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறார், எங்களை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தனிமையாய் விடப்படவில்லை, தனிமையாய் விடப்படவில்லை. எங்களுடைய சொந்த பலத்தினால நாங்கள் விதமான ஒரு பெரிய வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. எங்களுக்கு துணையாக ஆறுதல் அளிக்கிறவராக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த துணையால் அது ஹெல்பர் என்று வேதம் சொல்லுகிறது. தி அட்வொகேட், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் எங்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஒவ்வொரு வேளையும் சிந்திக்க உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ. ஒருவேளை நாங்கள் பலன் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பலத்தை இழந்து போன நிலையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று பலனடைந்து சாட்சிகளாயிருப்பேன் சொன்ன அவரை சார்ந்து கொண்டு வாழ கிருபை தான் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.